வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்ளுகின்றேன். இந்த நாளில் நாம் வாசிக்க கேட்ட 1 தெசலோனிக்கேயர் நிருபத்தில் 2 அதிகாரத்தில் அவுலப்போஸ்தலன் ஒரு முக்கியமான ஒரு வேத பகுதியை அவர் அந்த இடத்துல கொடுத்திருக்கிறார். இன்று யாராக்கிலும் ஒரு ஊழியம் செய்ய விரும்பும் போது அது எந்த ஊழியமானாலும் சரிதான், திருச்சபைக்கு உள்ளாக நாம் செய்கிற ஊழியமானாலும் திருச்சபைக்கு வெளியே நாம் செய்கிற ஊழியமானாலும் கிறிஸ்துவை நாம் எப்போதெல்லாம் முன்னிறுத்தி ஒரு காரியத்தை செய்கிறோமோ, பவுல் மிக்க அருமையாக ஒரு 7 குறிப்புகளை சொல்லுகிறார். அதை நான் முதலாவது உங்களுக்கு சொல்ல விரும்புகின்றேன். ஒரு ஊழியக்காரன் எப்படி இருக்க வேண்டும், அதை நான் சொல்லும்போது நானும் என்னை தற்பரிசோதனை செய்து கொள்ளவும், நாம் அனைவரும் நம்மை தற்பரிசோதனை செய்து கொள்ளவும் அது ஏதுவாகவே அமைய வேண்டும். 5வது வசனத்தில் 1 தெசலோனிக்கேயர் 2 அதிகாரம் 5வது வசனத்தில் பவுல் சொல்லுகிறார். முதல் தகுதி அவர் சொல்லுகிறார் என்னவென்றால், ஒருபோதும் வேத வசனத்தை இச்சைக்கேற்ற ஒரு வசனமாக மாற்றி நாம் சொல்லக்கூடாது. நம்பர் 1 என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா பவுலே சொல்லுவார், ஆவிக்குரிய காரியங்களை ஆவிக்குரிய காரியங்களோடு இணைத்து நாம் பிரசங்கிக்க வேண்டும், செய்து சொல்ல வேண்டும். இன்றைய உலகத்தில் ஒருவேளை அதை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள், ஆனாலும் ஒருபோதும் ஆவிக்குரிய காரியங்களை உலக காரியத்தோடும் மாம்சத்துக்குரிய காரியத்தோடும் நீங்கள் இணைத்து பேசக்கூடாது. அதைத்தான் அநேக கள்ள தீர்க்கதரிசிகள் என்று சொல்லுகிறவர்களுக்கு ஆண்டவர் ஒரு அடையாளத்தை கொடுத்திருப்பது என்னவென்றால், வஞ்சிக்கத்தக்கதான வசனங்களை சொல்லுவார்கள். அதாவது எதையாகலும் ஒன்றை சொல்லிவிட்டு அதன் பலன் உலகத்தில் உங்களுக்கு வேலை கிடைக்கும், திருமணம் நடக்கும், இப்படி சொல்லுவதை நீங்கள் எச்சரிப்போடு காணப்பட கர்த்தர் விரும்புகின்றார். 1வது பவுல் சொல்லுகிறார், 5வது வசனத்தில் சொல்லுகிறார் என்னவென்றால், ஒரு காலம் இச்சகமான வசனங்களை சொல்லவில்லை. 2வது தகுதி என்னவென்றால், பொருளாசை உள்ளவர்களாய் இருக்கக்கூடாது. ஆண்டவருடைய நாமத்தில் மறுபடியும் நான் சொல்லுகிறேன், இலவசமாய் பெற்றுக்கொண்ட ரட்சிப்பு, இலவசமாய் பெற்றுக்கொண்ட தேவ வரங்கள், இலவசமாய் பெற்றுக்கொண்ட ஆவிக்குரிய ஈவுகள் எதையுமே நான் விலைக்கிரயம் கொடுத்து வாங்கினதில்லை, இலவசமாய் பெற்றுக்கொண்டேன். எனக்காக மறித்தவர் ஒருவர் இருக்கின்றார், நான் பெற்றுக்கொண்டவைகள் அதை நான் வியாபாரமாக்க கூடாது. அருமையான தேவ பிள்ளைகளே, அது மியூசிக் ஆனாலும் பாடல் ஆனாலும் செய்தி ஆனாலும் அது வசனத்தை பகிர்ந்து கொள்வது ஆனாலும் எதையுமே வியாபார தொழிலாக மாற்றிவிடாதீர்கள். இதுல அதைத்தான் பவுல் சொல்லுகிறார், பொருளாசை உடையவர்களாக மாயம் பண்ணவும் இல்லை. 3வது 6வது வசனத்தில் பவுல் சொல்லுகிறார், என்ன சொல்லுகிறார் என்று பார்க்கும்போது, மனிதர்களுடைய மகிமையை விரும்பாதீர்கள். ஒருபோதும் மனுஷன் என்ன அப்ரிஷியேட் பண்ணல அப்படின்ட்டு நினைச்சீங்கன்னா ஆண்டருடைய ஊழியத்துல நீங்களும் நானும் நிலைநிற்க முடியாது. அதைத்தான் பவுலும் சொல்லுகிறார், மனிதர்களுடைய மகிமையை நாங்கள் எதிர்பார்க்கவும் இல்லை. அதை நீங்கள் எதிர்பார்ப்பீர்களே ஆனால் நாம் விழுந்து போவோம் நிச்சயமாக. 4வது பவுல் சொல்லுகிறார், 7வது வசனத்திலே சொல்லுகிறார் என்னன்னா, ஒரு தாயை போல பச்சமாய் நடந்து கொண்டோம், அன்போடு ஊழியம் செய்ய வேண்டும். அன்பில்லாத ஊழியம் ஆண்டவர் விரும்புகிறதே இல்லை. 1 கொரிந்தியர் 13 ஆண்டவர் சொல்லுவார், நீங்கள் அந்நிய பாஷைகளை பேசினாலும் சரிதான், நீங்கள் விசுவாசிகளாக இருந்தாலும் சரிதான், எந்த தீர்க்க தரிசனம் வரமுடையவர்களாக இருந்தாலும் சரிதான், அன்பு இல்லையானால் ஒன்றும் இல்லை. அதை அழகாக பவுல் சொல்லுகிறார், பட்சமாய் ஒரு தாயை போல நான் உங்களிடத்திலே நாங்கள் நடந்து கொண்டோம். ஐந்தாவது பவுல் அழகாக சொல்லுகிறார் எட்டாவது வசனத்திலே, எங்கள் ஜீவனையும் நாங்கள் பொருட்டாக எண்ணவில்லை, எங்கள் ஜீவனையும் துச்சம் என்று எண்ணி நாங்கள் உங்கள் மத்தியிலே ஊழியம் செய்தோம். ஆறாவது ஒன்பதாவது வசனத்திலே பவுல் சொல்லுகிறார், இரவும் பகலும் நாங்கள் எங்கள் கைகளினால் வேலை செய்து எங்கள் கைகளினால் வேலை செய்து ஒருவருக்கும் நாங்கள் பாரமாய் இல்லாதபடி நாங்கள் இந்த ஊழியத்தை செய்தோம். எதையும் நினைத்துக் கொள்ளுங்கள், ஒருபோதும் பிறருக்கு பாரமாக நாம் இருக்கக்கூடாது. ஆண்டவன் நமக்கு தந்திருக்கிற பலன், ஆண்டவர் தந்திருக்கிற சுகத்தை கொண்டு நாம் வேலை செய்து ஊழியம் செய்ய வேண்டும். இதைத்தான் பவுல் அழகாக சொல்லுகிறார். ஏழாவது ஒரு காரியத்தை சொல்லுகிறார், பத்தாவது வசனத்திலே சொல்லுகிறார், சாட்சியுள்ள ஜீவியம் வாழ்ந்தோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு திருச்சபையில் ஊழியத்திலே நாம் காணப்பட்டாலும், வெளி உலகத்திலே ஊழியத்திலே நாம் காணப்பட்டாலும், இந்த ஏழு காரியங்களும் மிக முக்கியம். இதில் ஒன்றில் கூட நாம் பிசகாக காணப்படக்கூடாது. கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்ப்பதும் இதுதான். இப்படியாய் தேவ வசனத்தை பவுலப்போஸ்தலன் பிரசங்கித்தார், இப்படியாக வேத வசனத்தை மற்றவர்களுக்கு பவுலப்போஸ்தலன் பிரசங்கித்தார். அப்படி பிரசங்கித்த ஒரு திருச்சபை தான் தெசலோனிக்க திருச்சபை. அந்த தெசலோனிக்க திருச்சபையானது இந்த வசனத்தை பெற்றுக்கொண்டது சந்தோஷம். ஆனால் அந்த திருச்சபை அந்த வசனத்தை பிற திருச்சபைகளுக்கு போதித்தார்கள். மக்கதோனிய திருச்சபை, அகாயா திருச்சபை, இந்த ரெண்டு திருச்சபையும் வேத வசனத்தை கேட்டது தெசலோனிக்க திருச்சபையின் மூலம். அவர்கள் கேட்டது மட்டுமல்ல, மக்கதோனிய திருச்சபை நீங்கள் கேள்விப்பட முடியும். வேத வசனத்திலே பார்க்கிறோம், 2 கொரிந்தியர் 18 அதிகாரத்திலே வாசிக்கும் போது தெளிவாக இருக்கின்றது, மக்கதோனிய திருச்சபை தங்களுடைய குறைவுகளிலே தரித்திரத்திலே குறைச்சல் உள்ள பரிசுத்தவான்களுக்காக உதாரத்துவமாய் மன ரம்மியத்தோடு அவர்கள் செய்தார்கள். அப்படியானால் என் தரித்திரத்தில் பிறருக்கு நான் உதவி செய்வதை குறித்து தெசலோனிக்க திருச்சபை மக்கதோனியா திருச்சபைக்கு போதித்திருந்தது, அகாயா திருச்சபைக்கு போதித்திருந்தது. அதைத்தான் பவுல் சொல்லுகிறார், உங்களிடத்தில் கொடுக்கப்பட்ட வேத வசனம் வீணாய் போகவில்லை, அது பலன் உள்ள வசனமாய் மாறியது, அது அகாயா திருச்சபையிலே பரம்பிற்று அது மக்கதோனிய திருச்சபைக்கு சென்றது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் வாங்குகின்ற வசனங்கள் வீணாய் போய்விடக் கூடாது. அது 1:30, 1:60, 1:100 அது பலன் கொடுக்க வேண்டும். எனவே தான் வேத வசனம் ஒருபோதும் வீணாய் போக கூடாது. தெசலோனிக்க திருச்சபையில் பவுலப்போஸ்தலன் விதைத்த வசனங்கள் வீணாய் போகவில்லை, பிறருக்கு அது பிரயோஜனமாக காணப்பட்டது. அதே போல நம்முடைய வாழ்விலும் நமக்கு கொடுக்கப்படுகிற வசனங்கள் வீணாய் போகக்கூடாது. நன்றாக கவனித்துக் கொள்வோம். வேத வசனத்தை குறித்து எபிரேயாக்கியம் 4:12 சொல்லுவார் என்னன்னா, தேவ வசனம் ஜீவன் உள்ளது. அப்படின்னா என்ன, இந்த பைபிள் அப்படி ஓடிடு கிடைக்குமா? நான் தான் தூக்கிட்டு போனேன் இல்லையா? ஆண்டவர் அருமையான கால்களை தந்திருக்கிறாங்க, நல்ல ஞாபகம் தந்திருக்கிறாங்க. நான் இந்த திருச்சபையிலிருந்து இந்த வசனத்தை நான் சுமந்து செல்லாவிட்டால் இந்த வசனம் ஜீவன் உள்ளதாக இருக்க முடியாதே, இதை நானே கொன்று விடுகிறேன் இல்லையா? அருமையா எபிரேயாக்கன் சொல்லுகிறார், அந்த வசனம் ஜீவன் உள்ளது. யோவான் 6:63 இயேசு சுவாமி சொல்லுவாங்க, என்ன சொல்லுவாங்கன்னா, உங்களுக்கு கொடுக்கிற இந்த வசனங்கள் ஆவியானது ஜீவன் உள்ளது, ஜீவன் உள்ளது. பிரியமானவர்களே, இந்த நாள் இந்த செய்தியை நாம் கேட்கும் போது இந்த வசனம் நமக்குள்ளாக ஜீவிக்கிறதா, ஜீவிக்கிறதா? என்னில் இந்த வசனம் ஜீவனோடு இருக்குமேயானால் நான் மௌனமாக இருக்க முடியாது. என்னில் அந்த வசனம் செத்து போனதேயானால் இன்று என்று சொல்லும் அளவும் ஒரு விசை நாம் இந்த செய்தியை கேட்கிற நாம் நம்மில் காணப்படுகிற வசனங்கள் கனி கொடாமல் போயிருக்குமையானால் ஆண்டவரிடத்திலே நம்மை தாழ்த்தி மன்னிப்பை பெற்றுக் கொண்டு இந்த ஜீவனுள்ள வசனங்களை நாம் ஜீவிக்கிற வசனமாக நம் மாற்ற கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. ஏன் இந்த வசனங்களை நான் பரப்ப வேண்டும், அல்லாவிட்டால் மற்றவர்களுக்கு சொல்ல வேண்டும்? வேதத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, முதலாவது ஏன்னா இதை ஜீவனுள்ள வசனமாகவே நான் மாற்ற வேண்டும், ஜீவிக்கிற வசனமாகவே நான் வைத்துக் கொள்ள வேண்டும் என்றால் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள், யோவான் 20 அதிகாரத்தில் வேத வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது என்னவென்றால், இந்த வசனம் பிறர் விசுவாசிக்கும்படியாக ஆண்டவர் இதை வைத்திருக்கிறார். ரோமர் 10:17 பவுலப்போஸ்தலன் சொல்லுவார், விசுவாசம் கேள்வியினால் வரும், கேள்வி தேவனுடைய வசனத்தினால் வரும். விசுவாசிப்பதற்கு இது தேவையானது, விசுவாசிப்பதற்கு இது தேவையானபடியால் நீங்களும் நானும் இந்த வசனத்தை எடுத்து செல்ல வேண்டும். காரணம் என்ன, கேளாதவன் எப்படி விசுவாசிக்க முடியும்? அவன் விசுவாசிக்க வேண்டுமேயானால் கேட்க வேண்டுமே, அவன் கேட்க வேண்டுமேயானால் செய்தி சொல்ல வேண்டுமே, அவது சொல்லப்பட வேண்டுமேயானால் நான் சொல்ல வேண்டுமே. நாம் எல்லாரும் அதை எண்ணிக்கொள்ள வேண்டும். உங்கள் மேல் என் மேல் விழுந்த ஒரு கடமை இது. இன்றைக்கு வேத வசனங்கள் பரம்பாதபடிக்கு காணப்படுவதனால் அநேக சீர்கேடுகளுக்கு திருச்சபை இன்றைக்கு போய்கொண்டிருக்கிறது. நாம் அதை மறந்து போகக்கூடாது. இந்த நாள் செய்தி நமக்கு பிரயோஜனமாக இருக்க வேண்டும். காரணம் என்ன, இந்த வசனம் விசுவாசத்திற்கு ஆரம்பம், விசுவாசத்திற்கு ஆரம்பம். வசனத்திலிருந்து விசுவாசம் தொடங்கணும். இதில் ஒரு ஆபத்து இருக்குது, நான் அதை உங்களுக்கு பகிர்ந்து கொள்வேன், ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்க. நிறைய பேருக்கு ஊழியம் என்று சொல்லும் போது முதலாவது தோன்றுவது என்னன்னா, அற்புதம் செய்யணும், அடையாளம் செய்யணும். காரணம் என்ன, இன்னைக்கு உலகம் அதைத்தான் இன்னைக்கு நம்புகின்றது. அடையாளங்கள் வேணும் ஐயா, அடையாளம் வேணும். நோய்கள் சுகமாக வேண்டும், பிசாசுகள் துரத்தப்பட வேண்டும், நான் சொல்லுகின்ற வார்த்தைகள் நடக்க வேண்டும், தீர்க்க தரிசன வரம் வேண்டும், சுகமாக்கும் வரம் வேண்டும் என்று எண்ணுகிறோம். அன்பான தேவனுடைய பிள்ளைகளை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள், வேத வசனத்தை போல வல்லமையானது ஜீவனுள்ளது எதுவுமே கிடையாது. ஆனால் இன்றைக்கு இரண்டாம் தர காரியங்களை இன்றைக்கு மேன்மைப்படுத்திக் கொண்டு நாம் காணப்படுவதை குறித்து வேதவசனம் என்ன சொல்லுகிறது தெரியுமா? இயேசு கிறிஸ்து ஒவ்வொரு சுவிசேஷகத்திலும் சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார் பாருங்க, இயேசு கிறிஸ்து மத்தேயு 12:39 சொல்லுகிறார், அடையாளத்தை தேடுகிறார்கள், அடையாளத்தை தேடுகிறார்கள், அடையாளம். இன்றைக்கு கிறிஸ்டியானிட்டி, ஆண்டவருடைய நாமத்தில் சொல்லுகிறேன், வசனத்தில் கட்டப்படவில்லை, அடையாளத்தில் கட்டுகிறோம். இன்றைக்கு கிறிஸ்தவம் வசனத்தில் கட்டப்படாதபடி சுகத்திலும் பலத்திலும் இன்றைக்கு அடையாளங்களிலும் கட்டுகின்றோம். ஆண்டவர் சொல்லுகிறார், அடையாளம் கேட்கிறிய, உன் பேர் வந்து பொல்லாத விபச்சார சந்ததி. பொல்லாத என்று சொல்லும்போது கூட, பொல்லாத என்று சொல்லும்போது அதுவே தவறான ஒன்று. பொல்லாத என்று சொன்னாலே கஷ்டம். விபச்சார சந்ததி என்று சொல்லுகிறார். யாரை பார்த்து? அடையாளத்தை தேடுகிறவர்களை பார்த்து. மத்தேயு 16:4 சொல்லுகிறார் மறுபடியும், பொல்லாத விபச்சார சந்ததி. லூக்கா 11:29 சொல்லுகிறார், என்ன சொல்லுகிறார் பாருங்க, பொல்லாத சந்ததி என்று சொல்லுகிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அடையாளம் என்று ஒன்று ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையில் அது தேவைப்பட்டது இருக்குமானால் ஆண்டவரை மகிமைப்படுத்துகிறேன். ஆனால் அந்த அடையாளமானது வசனத்தில் கட்டப்படுவதாக நீங்கள் மாற்றிக்கொள்ளாவிட்டால் விழுந்து போவோம், விழுந்து போவோம். ஏன்னா வேத வசனம் சொல்லுகிறது என்னன்னா, நிச்சயமாக ஆண்டவரை பின்பற்றுகிற நமக்கு உபத்திரவம் உண்டு. எப்போதும் அடையாளம் கேட்கணும், நம்ம எப்போதும் விடுதலை கேட்கிறோம், எப்போதும் சுகம் கேட்கிறோம். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், என்னை அவர்கள் உபத்திரவப்படுத்தினது உண்டானால் உங்களையும் உபத்திரவப்படுத்துவார்கள். உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, தீமை உண்டு. இதில் தான் வேதவசனம் சொல்லுகிறது, இடுக்கமான வாசல் வழியால் உட்பிரவேசிக்கிறவர்கள் மட்டுமே செல்ல வேண்டிய, செல்லக்கூடிய ஒரு தேவனுடைய ராஜ்யம். அதனால தான் மறுபடியும் சொல்லுகிறேன், திருச்சபைக்கு சொல்லுகிறேன், அன்பான தேவ பிள்ளைகளே, ஒருவேளை உங்க விசுவாச வாழ்க்கை ஒரு சுகத்தில் ஆரம்பித்திருக்கலாம், ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகிறேன். ஒரு அடையாளத்தில் ஆரம்பித்திருக்கலாம், ஒரு தீர்க்க தரிசனத்தில் ஆரம்பித்திருக்கலாம், ஆனால் வசனத்தில் அது கட்டப்படாவிட்டால் நிற்காது, நிற்காது. அதனால தான் உங்க விசுவாசம் ஆரம்பம் வசனமாக இருக்கணும், வசனமா இருக்கணும். இந்த வசனத்தின்படி நான் கர்த்தரை நம்புகின்றேன், ஒரு போதும் ஒருவனும் உங்களை அதிலிருந்து மாற்ற முடியாது. அடையாளங்கள் ஒரு நாளில் உங்களையும் என்னையும் கைவிட்டுவிடும், வசனங்கள் கைவிடாது. அன்றைய வசனம் அருமையாக அதை சொல்லப்பட்டிருக்கிறது, வானமும் பூமியும் ஒளிந்து போக்கும், ஆனால் என்னுடைய வசனமோ ஒளிந்து போவது கிடையாது. அதனால விசுவாசத்தின் துவக்கம் வேத வசனம், அதை நாம் மற்றவர்களுக்கு சொல்ல வேண்டும். இரண்டாவது அருமையாக வேதவசனம் சொல்லப்பட்டிருக்கிறது, கேள்விப்படுகிறவர்கள் ரட்சிப்பு அடையத்தக்கதாக. ரோமர் 1:16-17 பவுல் சொல்லும் போது சொல்லுவார் என்னன்னு சொன்ன, ரட்சிப்பு உண்டாவதற்கு அது தேவ பலனாக இருக்கிறது. யாக்கோபு 1:21 சொல்லப்பட்டிருக்கிறது, ஆத்துமாக்களை ரட்சிக்க வல்லமை உள்ளதாயிருக்கிற வசனத்தை என்று சொல்லுகிறார். இது ரட்சிப்புக்கு தேவையானது, ரட்சிப்புக்கு தேவையானது. இன்றைக்கு உங்களுடைய விசுவாசம், என் விசுவாசம், நான் பெற்றுக்கொண்ட ரட்சிப்பு, நீங்கள் பெற்றிருக்கிற ரட்சிப்பு வசனத்தின்படியா இல்லை அற்புதங்களின்படியா? அருமையான தேவ பிள்ளைகளே, இதை நீங்கள் ஆராய வேண்டும். என் விசுவாசம் வசனத்தின்படியா, என் ரட்சிப்பு வசனத்தின்படியா இல்லை, என்னுடைய விசுவாசம் அடையாளத்தின்படியா இல்லை, என்னுடைய ரட்சிப்பு அடையாளத்தின்படியா? ரொம்ப முக்கியம், ரொம்ப முக்கியம். இன்னைக்கு நிறைய பேருக்கு அடையாளம் என்று சொன்னால் ரொம்ப அதுல நம்ம வந்து பரவசம் அடைந்து விடுகிறோம். ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தை விட்டு கடந்து போவதற்கு முன்பதாக மத்தேயு 24 அவர் சொல்லும் போது அழகாக சொல்லுவார். என்ன சொல்லுவார் என்றால், வானத்திலிருந்து அக்னியை இறக்கி கொண்டு வரக்கூடிய விதத்தில் கூட அற்புதங்கள் செய்வார்கள், வஞ்சிக்கப்படாதிருங்கள். ஏற்கனவே நான் சொல்லிட்டேன்னு சொல்லுவார். எப்போ நீங்க அடையாளத்துல ஒரு மேன்மையை காண்கிறீர்களோ எச்சரிப்பு. வசனத்தில் எப்போது மேன்மை காண்கிறீர்களோ ஒரு போதும் அது உங்களை கைவிடாது. எனவே தான் ரட்சிக்கப்பட வசனம் தேவை. இன்றைக்கு எத்தனை பேருடைய விசுவாசமும் ரட்சிப்பும் வசனத்தின்படி அமைந்திருக்கிறதோ, நீங்கள் கற்பாறையாகிய தேவனுடைய வசனத்தில் கட்டப்பட்டிருக்கிறீர்கள். ஒருபோதும் மழையோ காற்றோ அதை இடித்து விடாது. ஆனால் அடையாளங்கள் என்று சொல்லுவது, மணலின் மேல் கட்டிப்பட்டிருக்கிறோம், ஒரு பிரச்சனை வரும்போது ஆடி போயிடுவோமே, ஒரு நோய் வந்துவிட்டால் ஆடி போய்விடுவோமே. சாத்ராக் மேசாக் ஆபேத்நேகோ சொன்னார்களே, அவர் எங்களை விடுவிக்க வல்லவராக இருக்கிறார், அவர் விடுவித்தாலும் விடுவியாமற் போனாலும். இதுக்கு ஒரு அல்லலிய சொல்லியிருக்கலாமே நீங்க. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, ஏன் சொல்றேன் தெரியுமா? இன்னைக்கு விடுவித்தால் மட்டும் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துவது புது பாடல் அல்ல. விடுவித்தாலும் விடுவியாமற் போனாலும் எப்போது சொல்ல முடியும்? வசனத்தில் கட்டப்பட்டால் அதை நாம் சொல்ல முடியும். என் ரட்சிப்பு வசனத்தின்படி இருக்கிறதா? என்னுடைய விசுவாசம் வசனத்தின்படி ஆரம்பித்திருக்கிறேனா? மூன்றாவது, ஏன் இந்த வசனத்தை நான் மற்றவர்களுக்கு சொல்ல வேண்டும் என்றால், கர்த்தரில் வளர்வதற்கு தேவையானது இந்த வசனம். இந்த வசனம் பேதுரு அப்போஸ்தலன் ஊழியத்தின் பாதையில் அவர் வந்து ஆசிய திருச்சபைகளுக்கு இந்த நிருபத்தை எழுதுகின்றார். எழுதும் போது அவர் சொல்லுகிறார், இன்னைக்கு ஒருவேளை நீங்களும் நானும் கேள்விப்பட்டிருப்போம், அநேக ஊழியர்கள் சொல்லுவார்கள் என்னென்ன, பொய் பேசாம வாழ முடியாதுன்னு சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருப்பீங்க. அது வந்து தேவனுடைய சுவிசேஷம் அல்ல, அது பிசாசன் சுவிசேஷம். மறுபடியும் சொல்லுகிறேன், பொய். இன்னொன்று சொல்லுவாங்க, பொறாமப்படாம இருக்க முடியுமா? ஆனா நம்ம எல்லாம் கிறிஸ்தவங்களா? அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, எனவே தான் பேதுரு இந்த நிருபத்தை எழுதும் போது ஆசிய திருச்சபைக்கு எழுதுகின்ற அன்று ஆசிய திருச்சபையில் பேதுரு கண்ட காரியங்கள் இன்று நம்மிடத்திலும் காணப்படுகிறது. கரெக்டா பாருங்களேன், துர்க்குணோன்னு சொல்றாரு. துர்க்குணோ கபடு என்று சொல்லுகிறார். கபடு அது நமக்கு தெரியும், தமிழ் மக்களுக்கு நல்லா தெரியும். நடிக்கிறதுன்னு சொல்லுவாங்க, ஒன்னு சொல்லிட்டு இன்னொன்னு செய்யறாம் பாரு, சொல்லுவோம் நம்ம. கபடு வஞ்சகம், வஞ்சகம் பிறரை பார்க்கும்போது நல்லா சிரிப்போம், மனசுல இருக்கும் இல்லையா, தெரியும் தானே நமக்கு. பொறாமை, அடுத்த வீடு கட்டினால் அல்லாவிட்டால் என்னுடைய அண்ணனுக்கு ஒன்று நடந்து விட்டால் பொறாமை காணப்படுவது கிறிஸ்தவரிடத்துல. புறம் கூறுதல், அது ஒருவேளை இன்னைக்கு நம்மளிடத்துல இல்லாம இருக்கலாம், இங்க கேட்டு அங்க சொல்றது இல்லையா, எவ்வளவு அருமையானது. ஆனா இதெல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா ஃபன் பாத்துடுங்க, இது நீங்க செய்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கும். புறம் கூறி பாருங்க, இங்க கேட்டு அங்க சொல்லி பாருங்க, நீங்க ஒரே நாள்ல 10 நண்பர்கள் உங்களுக்கு கிடைச்சிரும். ஆனா ஒருத்தன்ட்டு கேட்டு நிறுத்தன்னு சொல்லாம இருந்து பாருங்க, இன்னைக்கு பாக்குறவங்க நாளைக்கு உங்களை பார்த்து சந்தோஷமா பார்த்து உங்களை பார்த்து சிரிக்க மாட்டாங்க. இந்த காரியங்கள் நிறைய பேர் சொல்றாங்க, இது இல்லாம வாழ முடியாதாம். அப்படின்னா பொறாம இல்லாம வாழ முடியுமா, பொய் பேசாம வாழ முடியுமா, வஞ்சனை இல்லாம வாழ முடியுமா, புறம் கூறுதல் இல்லாம. சிலருக்கு கோல் சொல்லலன்னா செத்துருவாங்க. போன் போட்டு 4 பேரை கூப்பிட்டு இங்க பாரு இப்படி நடந்துச்சான்னு சொல்லாம இருந்தா அன்னைக்கு அவங்களுக்கு சாப்பாடே அவங்களுக்கு இறங்காது. காரணம் என்னன்னா அன்னைக்குள்ள நாளே ஒரு மோசமான நாளா போச்சு. நிறைய பேருக்கு ஜபிப்பது கூட பிரச்சனை இல்லை, 4 பேரை கூப்பிட்டு 4 காரியத்தை சொல்லலன்னா எவ்வளவு கஷ்டப்படுறோம். பேதுரு சொல்லுகிறார், வேத வசனத்தை வாசிமா, வேத வசனத்தை வாசி, புறங்கூறுதல் தவறு வேத வசனத்தை வாசி, பொறாமை தவறு வேத வசனத்தை வாசி. அருமையான தேவனுடைய தேவனுடைய ஜனங்களுடைய குடும்பங்களை பிரித்தது பொறாமை. அருமையான ஆண்டவருடைய ஜனங்களுடைய குடும்பங்களை சின்ன பிண்டமாக்கியது புறங்கூறுதல். அவர் சொல்றார், இவையெல்லாம் ஒழித்து விடத்தக்கதாக, நீ கர்த்தரை ருசி பார்த்ததுண்டானால் நீ வளரும்படி இந்த திருவசனமாகிய ஞானபாலன் மேல் வாஞ்சையாயிரு, வாஞ்சையாயிரு. எவ்வளவு தூரம் அந்த வசனத்துல நான் வாஞ்சையாக இருப்பேனோ அவ்வளவு தூரம் இவைகளிலிருந்து நான் விடுதலை பெறுவேன், விடுதலை பெறுவேன். அன்பான தேவனுடைய பிள்ளைகளை யாராக்கிலும் கட்டப்பட்டு இருக்கிறோமா? என்னன்னே தெரியல பிரதர், நல்லா ஜோம் பண்றேன், ஆனா அடுத்தவன் வாங்குற காரை பார்த்ததுமே எனக்கு கஷ்டமா இருக்குது. யாராவது அப்படி இருக்கிறோமா? இருக்கிறோம்னு சொன்னா ஆண்டவருடைய வசனத்தை இன்னும் நான் ஆழமாக சிந்திக்க தவறுகின்றேன். அன்பான தேவ பிள்ளைகளே, நம்மிடத்தில் அது இருக்கக்கூடாது. தேவன் விரும்பாத ஒன்று. ஒருவன் இன்றைக்கு விசுவாசத்தில் வளர்ந்து ரட்சிப்பின் அனுபவத்திலே வரும்போது அவனிடத்திலே இவைகள் காணப்படக்கூடாது. அவன் வளர்வதற்கு தேவையானது தேவ வசனம். அடுத்தபடியாக 4வது கவனித்துக் கொள்ளுவோம், வேத வசனம் கனி கொடுக்க வேண்டும். வேதவசனம் கனி கொடுக்க வேண்டும், இது பலன் கொடுக்கும் வசனம். பார்த்துட்டுங்க, நம்ம எல்லாருக்கும் தெரியும் ஆண்டவர் ஒரு ஓமையை சொன்னார். இது லூக்கா 8வது அதிகாரத்தில் இருக்கிறது, மத்தேயு 13வது அதிகாரத்திலும் இருக்கிறது. அதுல பாருங்க, 4 வகையான நிலத்தை குறித்து ஆண்டவர் சொல்லுகின்றார். 4 வகையான நிலத்தை குறித்து சொல்லுகிறார். இல்ல நம்ம எல்லாருமே எந்த நிலம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா நம்ம என்ன சொல்லுவோம், நல்ல நிலம் அப்படின்னு சொல்லுவோம். ஆனா நல்ல நிலம் கனி கூடாதது கிறிஸ்தவங்க மட்டும்தான். நல்ல நிலம்னு சொல்லுவோம், ஆனா என்ன இருக்காது, கனி இருக்காது. ஆண்டவர் தேடி வரும்போதெல்லாம் இலைகள் இருக்கும், தூரத்துல பார்க்கும்போது அத்திமரம் வாங்க வாங்கன்னு சொல்லும். ஏசுவாமி பக்கத்துல வந்து அண்ணாந்து பார்த்தாருன்னா எந்த கனியுமே இல்லாத ஒரே ஒரு ஜாதி கிறிஸ்தவ ஜாதி மட்டும். ஆனா அவங்க சொல்றது மட்டும், நான் யாரு, நல்ல நிலம் அப்படின்னு சொல்லுவோம் நம்ம. கவனிங்க, அருமையாக்க ஆண்டவர் சொல்றாரு, இயேசு கிறிஸ்து சொல்றாரு, 4 வகையான நிலங்கள் இருக்கிறது. ஒண்ணு வழி அருகே, வழி அருகே. இத நான் ரொம்ப விபரிக்க விரும்பவில்லை, ஆனா குறிப்பாக சொல்லுகிறேன். வழி அருகே விதைக்கப்பட்ட, வழி அருகே விதைக்கப்பட்ட வசனங்களை பெற்றுக் கொள்ளுகின்ற ஒரு நிலம், நிலம் இன்றைக்கும் கிறிஸ்தவ கிறிஸ்தவத்தில் அது இருக்கிறது. என்னவென்றால், நானாக செய்ய மாட்டேன், யாராகிலும் வந்து ஃபோல்ஸ் பண்ணனா, யாராகிலும் வந்து உந்திட்டு போனா, ஆண்டவருக்கு நான் தேவைன்னு சொன்னா ஆண்டவர் என் வாழ்க்கையில் இந்த அற்புதத்தை செய்யட்டும். எத்தனை பேர் தெரியுமா ஆண்டவருக்கு சவால் விட்டு கொண்டிருக்கின்றோம். என்ன சவால்? ஆண்டவரே, நீங்க உண்மையா இது நான் கர்த்தருக்காக வாழ மாட்டேன், ஆனா உங்களுக்கு நான் வேணும்னா நீங்க இதை பண்ணணும். வழி அருகே விதைக்கப்பட்ட வசனங்கள் என்ன தெரியுங்களா? பித்தாசானவன் பொறுக்கிட்டு போடுவான். காரணம் என்னன்னா, நான் எப்போதுமே இந்த சில பிள்ளைகள் இருக்கும் பாத்தீங்களா, அழுதாதான் பால் கிடைக்கும் சொல்லிட்டு நினைச்சிட்டு அவங்க அழ ஆரம்பிப்பாங்க. ஒரு நாலு நாள் அழுதுட்டாங்கன்னா அஞ்சாவது நாள் அம்மா என்ன செய்வாங்க, நீ அழுது முடிச்ச பிறகு வான்னு சொல்லிட்டு போயிருவாங்க இல்லையா? அந்த மாதிரிப்பட்ட ஒரு நிலைமை கிறிஸ்தவத்துல இருக்கக்கூடாது. காரணம் என்ன? எனக்காக மரித்தவர் அவர், தன் ஜீவனை கொடுத்தவர். வழி அருகே விதைக்கப்படுகிறேன். காரணம் என்னன்னா, நானா எதுலையும் போக மாட்டேன். நிறைய பேர்த்த நம்ம கேட்டாலே தெரியும், வேலைல பிரதர் வேலைலாம் எப்படி இருக்கு பிரதர், நல்லா இருக்குது, எப்படி டைரக்டர் எல்லாம் எப்படி நல்லா இருக்காங்க, அவருக்கு நான் தான் ரைட் ஹேண்ட். ஓகே, அப்புறம் திருப்பி கேட்போம், என்ன பிரதர் ஒரு ஊழியம் இருக்குது வரீங்களா, அதுக்கெல்லாம் எனக்கு கிஃப்ட் இல்ல பிரதர். அப்படியா பிரதர், ஓகே, உங்க டைரக்டருக்கு ரைட் ஹேண்டா இருக்கிறீங்கல்ல. ஆமா, இந்த பலனை தந்தது யார் பிரதர்? அருமையான தெய்வ பிள்ளைகளே, அதை அறிகிறோமா? ஆனால் தேவனுக்காக என்று சொல்லும் போது பின்வாங்கிக் கொள்ளுகிறோம். என்ன நடக்குது தெரியுமா? ஆலயம் வருவோம், இன்னையிலிருந்து போறதுக்குள்ளால இந்த வசனம் பொறுக்கப்படும். ஏன்னா நாளையிலிருந்து நீங்க டைரக்டருக்கு எந்த ஹேண்டு? ரைட் ஹேண்டு. இன்னைக்கு ஆண்டவருக்கு எந்த ஹேண்டு? அருமையான தெய்வ பிள்ளைகளை எச்சரிப்போடு இருப்போம். காரணம் என்ன? ஞாயிற்றுக்கிழமை ஒரு மணி நேரம் போயிட்டு இருக்க வேண்டியதுதான். அது என்ன ஃபர்ஸ்ட் சொல்லிட்டு இருப்பாரு, அவருக்கு உலகம் தெரியுமா? தெரியாது இல்ல, ஏன்னா அவர் உலகத்துல இல்லையே இல்லையா. ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள், வசனத்தை கற்றுக்கொள்ளுங்கள். பார்த்த பார்க்காதீங்க, வசனம் சொல்லுகிறது. வழி இருக்கை விதைக்கப்பட்டவர்கள் பிசாசு பொறுக்கிட்டு போவான். அடுத்து இன்னொன்னு சொல்றாரு பாருங்க, கற்பாறையினால் விதைக்கப்பட்டவர்கள். இன்னைக்கு யாராவது இந்த இடத்துல இருக்கிறவங்க நாங்க கற்பாறைன்னு சொல்லுவோமா? ஆபிரகாம் சந்ததி, ஆபிரகாம் சந்ததியை பார்த்துதான் ஆண்டவர் சொன்னார் வணங்கா கழுத்துள்ளவர்கள் என்று சொன்னார். எச்சரிப்பாக இருக்கணும். கற்பாறைகள் விதைக்கப்பட்டவங்க யாரா? அருமையாக சொல்லப்பட்டிருக்கிறது என்னன்னு சொன்னா, சோதனை காலத்துல பின்வாங்கிடுவாங்களாம். அப்படின்னு சொன்னா அவங்க வாழ்க்கையில ஒரு போதும் என்ன இருக்கக்கூடாது? காற்றடிக்க கூடாது, ஒரு போதும் தண்ணி வரக்கூடாது, ஒரு போதும் பிரச்சனையே வரக்கூடாது. ஆனால் கிறிஸ்தவ வாழ்வு பிரச்சனை உள்ள ஒரு வாழ்க்கை. யாராக்கும் உங்களிடத்துல இயேசுவை ஏற்றுக்கொண்டேன்னு சொன்னா உனக்கு பிரச்சனை இல்லைன்னு சொன்னாங்கன்னா அவங்க தேவ வசனத்தை வைத்து சொல்லவில்லை. ஆண்டவருடைய வசனத்துல பவுல் அழகாக சொல்லுவார், நீங்கள் அநேக உபத்திரவங்களினோடு தேவனுடைய ராஜ்யத்துல நீங்க பிரவேசிக்க வேண்டும். உங்க வாழ்க்கை விசுவாசம் வேத வசனத்தில் ஆரம்பிக்குமா? ஆனால் அன்பானவர்களே, சோதனையை சகிப்போம். அதுலயும் கிறிஸ்தவங்க சொல்லுவாங்க, நாங்க சோதனையை ஜெயிப்போம். சோதனையை ஜெயிப்பீங்கன்ட்டு வேதத்துல வசனமே இல்லை. என்ன சொல்லப்பட்டிருக்கு? நான் சோதனையை சகிப்பவன் பாக்கியவான். அப்படின்னா என்ன? சோதனை வந்ததும் என்ன செய்யணும்? ஜெயிக்கணும் என்றது விட்டுருங்க, சகிக்கணும், எதிர்கொள்ளுங்கள். சோதனைக்காரன் வந்த போது இயேசு கிறிஸ்து பரிசுத்த ஆவியினால் நடத்தப்பட்டார், வசனத்தை கொண்டு எதிர்த்தார். அவங்கதான் கற்பாறையினால் விதைக்கப்பட்டவங்க. சோதனை காலத்துல பின்வாங்கிடுவாங்க. முள்ளுள்ள இடங்களில் விதைக்கப்பட்ட நிறைய கிறிஸ்டியன்ஸ் நம்ம இருக்கிறோம். ஏன்னா நமக்கு கவலை இருக்கக்கூடாது. ஆனா உலகத்துல நம்ம பிள்ளை வந்து ஏ பிளஸ் வாங்கினா மேல் சொன்னாப்ல கவனிச்சிங்கன்னு நினைக்கிறேன், ஏ வாங்கினா என்ன சொல்லுவாங்களாம் பேரண்ட்ஸ்? மேல போய் உட்காந்து படி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்களாம். அதுதான் இன்னைக்கு நம்மும் செய்துட்டு இருக்கிறோம். உள்ளாக்கம், உள்ளாக்கம், உலகம், என் பிள்ளை உலகத்துல, என் பிள்ளை உலகத்துல. நான் அடிக்கடி இந்த திருச்சபைக்கு நான் சொல்லுவதை மறுபடியும் ஞாபகப்படுத்துகிறேன், உங்கள் பிள்ளைகள் டாக்டர்ஸ் ஆக வேண்டும் என்று விரும்புகிறீர்களா? எஸ், இட் வில் ஹேப்பன். ஆண்டவர் உங்க பிள்ளைகளை மருத்துவர் ஆக்குவார். உங்க பிள்ளைகளை என்ஜினியர் ஆக்கணும்னு நினைக்கிறீங்களா? என்ஜினியர் ஆவாங்க. ஆனா கடைசி காலத்துல உங்களுக்கு தண்ணி வேணும்னு எதிர்பார்க்க கூடாது. நீங்க மருத்துவரா வேணும்னு கேட்டீங்க, மருத்துவரா வாங்க. என்ஜினியரா வேணும்னு கேட்டீங்க, என்ஜினியரா வாங்க. இந்த உலகத்துல பெரிய ஒரு பிரபுவா வேணும்னு கேட்டு பாருங்க, பிரபுவா வருவான். ஆனா உங்களுக்கு உதவுகின்றவனாக வேண்டுமே ஆனால் கர்த்தருக்கு பயப்படுகிறவனாக வேண்டும் என்று ஜெபியுங்க. உலகத்துல கவலை இன்னைக்கு, உலகத்துல ஐஸ்வர்யம் இன்னைக்கு, சிற்றின்பங்கள் இவைகளெல்லாம் வரும்போது அவங்க மட்டும் ரெண்டு வாரம் டூர் போறாங்க, எங்களுக்கு முடிய மாட்டேங்குதே இல்லையா? இதே போதுமே ஒரு குடும்பத்துல பிரச்சனைகள் உண்டு பண்ண. அன்பான தேவ பிள்ளைகளே, குடும்பமாக உட்கார்ந்து நீங்கள் ஒரு மணி நேரம் வேதத்தை வாசிக்க கற்றுக்கொள்ளும் போது அதை காட்டிலும் உள்ள சந்தோஷம் எதுவுமே இல்லைங்க, எதுவுமே இல்ல. பிளாரிடால நீங்க போய் ஒன் வீக் உட்கார்லாங்க, உட்கார்ந்துட்டு வந்து அப்பா சன்பத் எடுத்தேன்னு சொல்லலாம், அதை பார்த்தேன் இதை பார்த்தேன்னு சொல்லலாம். ஆனா வேதத்துல குடும்பமாக உட்கார்ந்து நீங்க கற்றுக்கொள்ளுவது என்றும் உங்களுக்கு துணை நிற்கும், என்றும் துணை நிற்கும். நெருக்கப்படுறோம். ஒருவனும் உலகத்துக்கும் தேவனுக்கும் ஊழியம் செய்ய முடியாது, அதுக்கு சவால் விடாதுங்க ஆண்டவரிடத்துல. அதை நம்ம செய்தோம்னு சொன்னா விழுந்துருவோம். நிறைய பேர் சொல்லுவாங்க உலகமும் வேணும், வேணுங்க இல்லைன்னு சொல்லல, ஒரு அளவுக்கு மிஞ்சி போயிடாதுங்க. போயிட்டீங்கன்னு வைங்களேன், போயிட்டீங்கன்னு வைங்க, நீங்க விரும்புவது உங்க வாழ்க்கையில நடக்கும், ஆனா தேவ ஆசீர்வாதம் இழந்து போவோம். ஆனா நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவர்கள் என்னவாம் பாருங்க, வசனத்தை என்ன செய்யறாங்க, கேட்கிறாங்க, அப்புறம் எங்க அதை காத்து கொள்ளுகிறாங்க, இருதயத்தில் காத்து கொள்றாங்க, பொறுமையோடு காத்திருக்கிறாங்க, பலன் கொடுக்கிறார்கள். இந்த வசனம் பலன் கொடுக்க வேண்டும். அன்பானவர்களை கொஞ்சம் யோசித்து பாருங்க, நீங்கள் கற்றுக்கொண்டவைகள் உங்களோட முடியுதுன்னு சொன்னா கர்த்தர் இன்னைக்கு துக்கமாக இருக்கிறார். நீங்க கற்றுக்கொண்டவைகள் பிறருக்கு பிரயோஜனமாக இருக்குமே ஆனால் அந்த வசனம் நல்ல நிலத்தில் நீங்கள் பெற்றுக் கொண்டீர்கள் என்று அர்த்தம். ஐந்தாவது கவனிங்க, இந்த வசனம் தான் பாருங்க, பிசாசை ஜெயிக்க வல்லமை உள்ளது. வேத வசனம் மட்டும்தான், ஞாபகத்தில் வைங்க, மத்திய 4:11 ஆண்டவிடத்துல வந்து பிசாசு என்னெல்லாம் டெக்னிக் காட்டுவோம் பாருங்க, பயங்கரமான டெக்னிக், அதே டெக்னிக்கை தான் இன்னைக்கு உங்கள்ட்ட என்னட்டையும் காட்டுறான். வேற எதுவுமே இல்லை, எதுவுமே இல்லை. ராஜ்யங்களை காட்டுறான், காட்டு வீடுகளை காட்டுறான், மகிமையை காட்டுறான், நம்ம விழுந்துடுறோம். ஆண்டவர் என்ன சொன்னார் தெரியுமா? அவனை பார்த்து எல்லாத்தையும் காட்டினான், காட்டிட்டு ஒரு சின்ன ஒரு காரியத்தை தான் சொன்னான், ஐயா இந்த மகிமையெல்லாம் உங்களுக்கு வேணும்னா நீங்க வேற எதுவும் செய்ய வேண்டாம், என்ன வணங்கிருங்க, இதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கும்னு சொன்னான். இயேசுவாமி என்ன சொன்னார் தெரியுமா? அவனை பார்த்து சொன்னாரு, அப்பாலே போச்சாத்தானே, உன் தேவனாகிய கர்த்தர் ஒருவரையே பணிந்து கொண்டு அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்வாயாக என்று எழுதியிருக்கிறது. வசனம், வேத வசனம். இன்றைக்கு பிசாசை ஜெயிப்பதற்கு தேவ வசனம், கண்களின் இச்சைகளை ஜெயிப்பதற்கு தேவ வசனம், மாமிசத்தின் இச்சைகளை ஜெயிப்பதற்கு வேத வசனம், ஜீவனத்தின் பெருமையை ஜெயிப்பதற்கு வேத வசனம். இன்னைக்கு உங்கள்ட்ட நான் அந்த கேள்வியை கேட்க விரும்பல, ஆனாலும் அது சொல்ல விரும்புறேன். ஞாபகத்தில் வைங்களேன், இன்னைக்கு உலகத்துல நம்பர் 1 பணக்காரனாக இருக்கிறேன்னு வச்சுடுங்களேன், இது உங்களுக்கு தேவையான சமாதானத்துக்கு முடிவா? இன்னைக்கு எல்லாத்தையும் படிச்சுட்டீங்கன்னு வைங்களேன், இது உங்களுக்கு தேவையான சமாதானத்தை கிடைப்பதற்கான முடிவா? இன்னைக்கு எஜுகேஷன் வேணும், பணம் வேணும். கிறிஸ்டியன்ஸ் பயங்கர ஒரு டெக்னிக் வச்சிருக்காங்க, வச்சிருக்கிறோம். என்னன்னு சொன்னா எஜுகேஷன் வேணும், பணமும் வேணும், புகழும் வேணும், ஆண்டுடைய கிருபையும் வேணும். இது எங்க இருக்குது வேத வசனத்துல? 67வது புத்தகத்துல தான் இருக்கு. ஏன் இதை சொல்றேன் தெரியுமா? இந்த ரெண்டுக்கும் ஆசைப்படாதுங்க, நடக்காது. தேவன் நம்மோடு கூட இருக்க மாட்டார். போதுமென்கிற மனதோடு கூடிய தெய்வ பக்தி, இதைத்தான் ஆண்டவர் கேட்கிறார். பிசாச ஏன் இன்னைக்கு என்னால ஜெயிக்க முடியல தெரியுமா? கண்களின் இச்சை. ஏன் ஜெயிக்க முடியல? ஜீவனத்தின் பெருமை. என் கூட இருக்கிறவனுக்கு ப்ரமோஷன் கிடைச்சு எனக்கு கிடைக்கலன்னு சொன்னா அன்னைக்கும் விசுவாசம் தகர்ந்து போகிறதே ஐயா, தாங்க மாட்டேங்கிறேனே, ஏதோ ஆண்டவர் உங்களை முழுவதுமாக விட்டு விட்டார் என்று எண்ணுகிறீர்களே. பிசாசை ஜெயிப்பதற்கு தேவையானது வேதவசனம். ஆறாவதாக அருமையாக்கு வேதவசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, சங்கீதக்காரன் 19வது சங்கீதத்தில் சொல்லுவார், பரிசுத்தமான வாழ்வுக்கு தேவையானது ஏதோசனம். 119 சங்கீதத்தில் 7 வசனத்தில் சங்கீதக்காரன் சொல்லுகிறார், வாலிபன் தன் வழியை எதனால் சுத்தம் பண்ணுவான், எதனால் சுத்தம் பண்ணுவான், உமது வசனத்தின்படி தன்னை காத்துக் கொள்ளுகிறதுனால் தானே. அன்பானவர்களே, நம்ம வீடுகளை கொஞ்சம் எடுத்துடுங்க, நான் சொல்றது தவறா எடுக்காதுங்க, யாருமே வீட்டுக்கு போங்க. நீங்க நிறைய ப்ராமிசஸ் வச்சிருப்பீங்க, எங்க இல்லைன்னு சொன்னா ஊர்ல வச்சிருப்பீங்க, ஊர்ல வச்சிருப்பீங்க. ஏற்ற காலத்தில் உன் தேசத்தில் மழை பெய்யும், பரவாயில்ல, தெரியுது இல்ல, வசனங்கள் தெரியுது. பயப்படாத, கலங்காதே, நான் உன் தேவன், தெரியுது. நீர் பாய்ச்சலான தோட்டத்தை போல வற்றாத நீருற்றை போலவும் தெரியுது, வசனங்கள் தெரியுது, நல்லா இருக்கு. இதை நீங்க போய் பாருங்க, உங்க வீட்டில், உங்க வீட்டில் இருக்கிற வசனங்களை பாருங்க, பார்த்துட்டு பைபிளை திறந்து அதற்கு முன்னால் அதற்கு பின்னால் இருக்கிற வசனங்களை வாசிங்க. யார் வற்றாத நீருற்றாக இருப்பாங்க? சும்மா அந்த வசனங்கள் எழுதி வைத்துக் கொண்டு இது நடக்கும் நடக்கும் சொல்லிட்டு நினைக்காதுங்க. எந்த வேத வசனங்களும் வேதத்தில் உள்ள வாக்கு தத்தங்களும் நிபந்தனை இல்லாமல் கிடையாது. ஞாபகத்தில் வச்சுட்டுங்க, மறுபடியும் நான் சொல்றேன், நிபந்தனைக்கு உட்பட்டது. கவனிங்க, வாலிபன் தன் வழியை எதனால் சுத்தம் பண்ணுவான், 10 வசனத்தை அவன் தலையில சுமந்துட்டு போனான்னு சொன்னா நம்ம சுமக்க வச்சிருப்போம் பாத்துடுங்க. ஆனா என்ன செய்யலாம, வேத வசனத்தின்படி தன்னை காத்துக் கொள்ளணும் அப்படின்னு சொன்னா, ஞாபகத்தில் வைங்க, ஒரு சின்ன ஒரு உதாரணத்தை சொல்லுகிறேன். யோசேப் என்கிறவன் என் பிள்ளையை போல தானே, அவன் அவனுடைய டீனேஜ் தானே, 16-18 வயசுல தானே நடந்த சம்பவம். அவன் ஒரு வாலிப தம்பி தானே, அவன் எல்லாராலும் கைவிடப்பட்ட தம்பி தானே. ஆனால் இன்னொரு இடத்துல இருக்கிறான், போத்திபாருடைய அரண்மனையில் இருக்கிறான். போத்திபாருடைய மனைவி வருகிறாள், வந்து யோசேப் இடத்துல என்ன சொன்னான் தெரியுமா, என்னோடு நீ சயனி என்று சொன்னபோது யோசேப்பு சொன்ன காரியம் என்ன தெரியுமா, பைபிள் கிடையாது, யோசேப்புக்கு வேதம் கிடையாது, யோசேப் இடத்துல இப்படிப்பட்ட ஆலயம் இல்லை, யோசேப்பு சண்டே ஸ்கூல் போனது கிடையாது, யோசேப்புக்கு யூத் மினிஸ்ட்ரி கிடையாது. ஆனால் அவனுக்கு யாக்கோபு என்கிற தன் தகப்பன் ஏதேனும் சொல்லிக் கொடுத்திருக்க வேண்டும். That's it. அவ்வளவுதான் யோசேப்பு. என்ன சொன்னா தெரியுமா, நான் கர்த்தருக்கு பயப்படுகிறவன். அன்பான தேவ பிள்ளைகளே, என் பிள்ளை கர்த்தருக்கு பயப்படுமையானால் பரிசுத்தமா வாழ்வான். இந்த பரிசுத்தமா வாழ்வதற்கு ஈடாக இந்த உலகத்தில் எதுவுமே இல்லை, எதுவுமே இல்லை. இன்னைக்கு ஒரு அமெரிக்கன் பிரசிடென்டாக நம்முடைய பிள்ளைகள் மாற வேண்டும் என்று விரும்புவீர்களே ஆனாலும் அவர்கள் ஆகி அசுத்தமாக இருப்பார்களே ஆனால் உங்களுக்கு எனக்கும் வெளியே தலை குனிவு தானுங்க, தலை குனிவு தான். யோசேப்ப பாருங்க, நான் கர்த்தருக்கு பயப்படுகிறவன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவான், ஏமா உன்னுடைய புருஷன் இந்த வீட்டில் எல்லாத்துக்கும் என்ன அதிகாரியா வச்சிருக்கிறான், உன்னை மட்டும், காரணம் என்ன, அவனுடைய மனைவி நீ. நான் கர்த்தருக்கு பயப்படுகிறவன், கர்த்தருக்கு பயப்படும். சங்கீதம் 34 சங்கீதத்தில் ரொம்ப பிடிச்ச ஒரு வசனங்க, தாவீது அவனுக்கு ஒரு 28 வயசு, வாலிபன் பாருங்க, ராஜா ஆகலன்னும் ராஜா ஆகாத தாவீது அவர் என்ன சொல்லுவார் தெரியுமா, பிள்ளைகளே வாருங்கள், கர்த்தருக்கு பயப்படுதலை நான் உங்களுக்கு போதிப்பேன். நீதிமொழிகள் 4 அதிகாரத்தில் முதல் வசனங்களை வாசித்து பாருங்க, சாலமன் ஞானி சொல்லுகிறார், என்னன்னா, என் தகப்பன் எனக்கு போதித்தார். அன்பான பெற்றோரே, நான் சொல்லுகிறதை தயவு செய்து மன்னித்துக் கொள்ளுங்கள், ஆனால் அதை சீரியஸாக ஏற்றுக்கொள்ளுங்கள். நீச்சல் கற்றுக் கொடுக்கிற அருமையான பேரன்ஸ், அருமையான பேரன், கர்த்தருக்கு பயப்படுதலை கற்றுக் கொடுக்கிறீர்களா? ஒரு நீச்சல் கிளாஸுக்கு மினிமம் 2 hours ஸ்பெண்ட் பண்றீங்களா? 2 hours பிள்ளைகளை உட்கார வைத்து வேதத்தை கற்றுக் கொடுக்கிறோமா? உங்க பிள்ளையினுடைய பரிசுத்த வாழ்வுக்கு தேவையானது வேதம். சங்கீதக்காரன் சொல்லுகிறார், அது குறைவற்றது. யோவான் 17:17 இயேசு சுவாமி சொல்லுவாங்க, யோவான் 17 அதிகாரம், தி ஹை பிரீஸ்ட்லி பிரேயர், ஆண்டவருடைய சுத்தமான ஒரு இன்டர்செசரி பிரேயர், அது ஒரு மகா பிரதான ஆசாரிய ஜபம். அந்த ஜபத்தில் அவர் சொல்வார், என்ன சொல்றார் தெரியுமா? சீஷர்களுக்காக ஜபிப்பார், சீஷர்கள் மூலம் ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட விசுவாசிகளுக்காக ஜபிப்பார். ஜபிக்கும் போது என்ன சொல்வார் தெரியுமா? உம்முடைய சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும், உம்முடைய வசனமே சத்தியம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, ஏழாவதாக மூப்பர் எச்சரிக்கையாக இருக்க தேவையானது இந்த வேத வசனம். ஒரு நாள் பவுல் எபேசு திருச்சபையின் ஊழியத்தை முடித்துவிட்டு அவர் புறப்படும் போது, 3.5 ஆண்டு காலம் கண்ணீரோடு வேதத்தை போதித்த ஒரு திருச்சபை புறப்படும் போது மூப்பர்ல கூப்பிட்டு இந்த கடற்கரையில முழங்கால் நின்று கதறுவார், அழுவார். அழுவது அந்த திருச்சபை விட்டு அவர் போகிறதுக்காக இல்ல, ஏன்னா கொலோசை திருச்சபை விட்டு போனார், தெசலோனிக்கே திருச்சபை விட்டு போனார், கொரிந்து திருச்சபை விட்டு போனார், எபேசு திருச்சபை விட்டு போவதற்காக அல்ல. என்ன சொல்லுவார்னா, நான் போறேன்ப்பா, ஆனா மந்தையை தப்ப விடாத கொடிதான ஓநாய்கள் வரப்போறாங்க, மாறுபாடானவைகளை போதிக்க போறாங்க, நீங்க அதுல விழுந்து போறீங்க என்று சொல்லி கதறி அழுவார். அழுது என்ன சொல்லுவார் தெரியுமா? அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, பவுலப்பொஸ்தலன் ஒரு ஊழியத்தை முடித்து விட்டு போகும்போது அவர் மூப்பரிடத்திலே கொடுப்பதற்கு பேங்க் அக்கவுண்ட் இல்ல, பேங்க் அக்கவுண்ட் இல்ல, இதுல வந்து $100,000 இருக்குது, இத வச்சு எப்படியாவது இந்த ஊழியத்தை செய்யுங்கன்னு சொல்லிட்டு சொல்ல முடியல, அவரால் சொல்ல முடியல. ஐயா ஒரு பெரிய கோவில் இருக்குது, இந்த கோவிலை பராமரிச்சுடுங்கன்னு சொல்ல முடியல. என்ன சொன்னா தெரியுமா? அருமையாக வேதவசனம் சொல்லுகிறது, அவருடைய கிருபையுள்ள வசனத்துக்கு உங்களை ஒப்பு கொடுக்கிறோம். கிருபையுள்ள வசனம், பவுலப்பொஸ்தலன் சொல்றாரு, ஆணித்தரமா சொல்றாரு, நான் உங்களுக்கு கோவில் தரலையா, நான் உங்களுக்கு பேங்க் அக்கவுண்ட் வைக்கல, நான் உங்களுக்கு எதையுமே தரல, ஆனா என்ன தந்திருக்கிறேன்? வசனம் தந்திருக்கிறேன், வசனம் தந்திருக்கிறேன், இந்த வசனத்துக்கு உங்களை ஒப்பு கொடுக்கிறேன். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இந்த வசனம் நம்முடைய வாழ்க்கையில ஜீவன் உள்ளதாக இருக்க வேண்டும். 3 எச்சரிப்பை மட்டும் சொல்றேன், ஏன் இந்த வசனங்கள் இன்னைக்கு எனக்கு பலன் கொடுக்கல? 1, பாரம்பரியம். ஆண்டவருடைய நாமத்துல எச்சரித்து சொல்லுகிறேன், மார்க் 7:13 இயேசுவாமி ரொம்ப எச்சரிப்பா சொல்றார், பாரம்பரியம். ஐயா நான் இந்த சபையை சார்ந்தவன், ஐயா நான் இந்த மதத்தை சார்ந்தவன், ஐயா நான் இந்த கொள்கையை சார்ந்தவன், ஐயா நான் இயேசுவின் ஐயா, வேதத்துக்கு நான் அடிமை ஐயா, வேதம் சொல்றதை விட்டு வலது புறம் இடது புறம் சாயவே மாட்டேன் ஐயா. எனக்கு ரொம்ப பிடிச்சது இயேசுவின் ஊழியத்துல என்னன்னு சொன்னா, இயேசு கிறிஸ்து வசனத்தை போதித்தார், ஆனா சீஷர்ல பார்த்து நீங்க வந்து எருசலேம் தேவாலயத்துக்கு போகாதுங்கன்னு சொல்லல. இவங்க இயேசுவை சிலுவையில் அறைந்த பின்பும் கூட, அப்போஸ்தல நடபடிகள் 3 எடுத்து வாசித்தீங்கன்னா, முதல் வசனத்திலே இருக்கும், பேதுருவும் யோவானும் எருசலேம் ஆலயத்துக்கு போனார்கள். ஆலயத்தை விட்டு ஆலயம் செல்லாதீர்கள், எங்கேயுமே நிற்க மாட்டோம், இந்த ஆலயமா அந்த ஆலயமா இந்த ஆலயமா அந்த ஆலயமா இல்ல, வசனத்தில் நிலைத்திருங்க. நீ பாரம்பரியம் நிறைய பேரை வசனத்தை விட்டு வழி விலகி போக வைக்கிறது, எச்சரிப்பாக இருங்க. 2வது பாருங்க எச்சரிப்பு, யாக்கோபு 1:22-24 வரைக்கும் சொல்றாரு, என்னன்னு சொன்னா, கேட்கிறவர்களாக இருப்பீங்கன்னு சொன்னா பிரச்சனை, அதை நீங்க செய்கிறவர்களாக. இன்னைக்கு கூட நம்ம வாசிக்க கேட்ட மத்தேயு 23 இயேசுவாமி அதான் சொல்றாங்க, பரிசேயர் சதுசேயர் ரொம்ப யோகியங்க, அவங்க ரொம்ப யோகியம். ஏன் யோகியன்னு சொல்றேன் தெரியுமா? உங்களை விட என்னை விட ஆலயத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்தாங்க, உங்களை விட என்னை விட நியாயப்பிரமாணத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்தாங்க, எல்லாத்தையும் கடைபிடித்தாங்க, ஆனா அவங்கள்ட்ட இயேசுவாமி கண்ட குறை என்ன தெரியுமா? விபச்சாரம் அல்ல, ஆனால் இன்றைக்கு கிறிஸ்தவத்திலோ அது தலைவிரித்தாடுகிறது, பொய் சொல்லுவது அல்ல, இன்றைக்கு கிறிஸ்தவத்தில் அது தலைவிரித்தாடுகிறது. ஆண்டவர் பரிசேயர் சதுசேயர்கள் கண்ட குறை என்ன தெரியுமா? நீங்கள் சொல்லுகிறீர்கள், சொல்லுகிறபடி செய்யல. இன்னைக்கு கிறிஸ்தவங்க சொல்றோம், சொல்றபடியும் செய்ய மாட்டேங்கிறோம், ஆனா அதுக்கு மேல என்ன இருக்குது?
வேத புத்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கிற எல்லா அநியாயங்களையும் நாம் இன்றைக்கு வைத்துக் கொண்டிருக்கிறோம். எச்சரிப்பு, வாசிக்கிற வசனங்களின் படி வாழ்வோம். கர்த்தர் நம்மை நிச்சயமாக ஆசீர்வதிக்க முடியும். மூன்றாவது, ஒருபோதும் பின்வாங்காமல் காணப்படுவோம். எபிரேயர் 4:2 வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, கேட்டவர்கள் விசுவாசம் இல்லாமல் கேட்டபடியினால் அவர்களுடைய வசனம் அவர்களுக்கு பிரயோஜனப்படல. ஒரு அருமையான பாடல் நம்ம எல்லாருக்கும் தெரியும், இயேசுவை நாம் எங்கே காணலாம். இந்த பாட்டு ஒரு நிறைய பேர் கேட்டிருப்பீங்க. நான் ரொம்ப விரும்பி கேட்கிற ஒரு பாடல்ல இது ஒரு பாடல் பார்த்துருங்க, எனக்கு ரொம்ப இஷ்டமான பாடல், ஒரு பாடல் நாட் பிகாஸ் ஆஃப் த டியூன், ரொம்ப இஷ்டமான ஒரு பாடல் பாருங்க. அதுல அவர் சொல்வாரு, பனி எல்லாம் பார்த்தேன், கடல் பார்த்தேன், எங்கும் பார்த்தேன், ஆண்டவரை தேடினேன், எல்லா இடத்துலையும் தேடினேன், காணல. கடைசி அடியில் சொல்லுவார், கண்ணிரண்டும் புனலாக நெஞ்சம் அனலாக மண்டியிட்டு வீழ்ந்தேன் திருமறை முன்பாக, விண்ணரசர் அன்புடனே கண் விழிப்பா என்றார், கண் விழித்தேன் என் முன்னே கர்த்தர் இயேசு நின்றார். இயேசுவை தேடி அடையாளங்களுக்கும் அற்புதங்களுக்கும் செல்லாதபடி வேதத்திலே கிறிஸ்துவை காண்பீர்களே ஆனால் நீங்கள் பாக்கியவான்கள். ஜெபிப்போமா. எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பின் நல்ல ஆண்டவரே, இந்த வேத வசனம் ஜீவனுள்ள வசனமாக மாறட்டும் ஐயா. நாங்கள் கற்றுக்கொண்டவைகளை புதைத்து வைக்க மாட்டோம் ஐயா. தெசலோனிக்கே திருச்சபையை போல மக்கதூனியா திருச்சபைக்கு நாங்கள் போதிப்போம், அகாயா திருச்சபைக்கு நாங்கள் போதிப்போம். போதிக்கிற நாங்களும் அவுலப்போஸ்தலன் சொன்னது போல நாங்கள் ஒரு போதும் ஆண்டவரே நாங்கள் பொருளாசை உடையவர்களாகவோ தற்புகழ்ச்சிக்காகவோ நாங்கள் வேலை செய்யாதபடிக்கு பிறருடைய ஒத்தாசையில் வாழுகிறவர்களாகவோ எங்களுக்கு ஒரு பெருமை வேணும் என்கிற எண்ணத்திலேயோ செய்யாதபடி முழுவதுமாக எங்களை அர்ப்பணித்து அன்புடன் இந்த வசனத்தை நாங்கள் விதைப்போம் ஆண்டவரே. திருச்சபையை ஆசீர்வதியும் ஐயா. திருச்சபையில் வசனத்தை கேட்ட ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். தொடர்ந்து உங்களுடைய பந்தியிலே சேர இருக்கிறோம். கர்த்தருடைய கரமங்களை தாங்குவதாக இயேசு இரட்சகர் மூலம் எங்கள் ஜபத்தை ஏறெடுக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன்.